நகரத்தார் கேட்பே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இன்டர்வியூ பண்ண போறது லேனா காசிநாதன் அவர்களே. திரு லேனா காசிநாதன் 2013 ஆம் ஆண்டு காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவர். 8 ஆண்டுகளாக அம்பத்தூர் நகரத்தார் சங்க தலைவர். இளையத்தாக்குடி கோவில் கிங்கினி கூருடையார் பிரிவின் தலைவர். என்ஏஎன்ஆர்ஐ அயல்நாடு வாழ் நகரத்தாரின் பெற்றோர் அமைப்பின் துணைத் தலைவர். வாங்க இன்டர்வியூக்கு போலாம். வணக்கம் லேனா காசிநாதன் அவர்களே. இப்போ உங்களோட ஒரு சின்ன பேட்டி. முதல்ல நமது நகரத்தார் சமூகம் மற்றும் இளைஞர்கள் பற்றி தங்கள் கருத்து சொல்லுங்க.
நகரத்தார் கேட்வே .com அந்த வெப்சைட்ல இருந்து பெரிய கற்பண்ண என்னை வந்து இன்டர்வியூ எடுக்க வந்ததுக்கு நான் மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கும் அவங்களுடைய குழுவுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகரத்தார் கேட்வே .com ஐ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் வணக்கம். அதாவது நகரத்தார் சமூகத்தினுடைய பாரம்பரியம் எவ்வளவு காலம்ங்கிறது சரியா வந்து சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து 5 அந்த புராணம் அதுல இருந்து பார்த்தா 3 வந்து நகரத்தார்களை பற்றிய ஒரு வரலாறாகத்தான் இருக்கிறது. கம்பராமாயணம் எத்தனை வருஷம்னு தெரியல, 2000 வருஷமா எத்தனை வருஷம்ங்கிறத வந்து கம்பராமாயணத்தை பத்தி அங்கங்க கம்பன் கழகங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கூட எந்த வருஷத்துல யாரால இது வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, ஏன்னா கம்பர் வந்து அவர் உருவாக்குனதா தெரியல, வேற ஒண்ணுல இருந்து அதை வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்கிறது தான் காலத்தினுடைய ஒரு வரலாறா இருக்கு. சோ இந்த வகையில நகரத்தார்களுடைய பாரம்பரியம் எத்தனை ஆண்டு அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நகரத்தார்கள் ஒரு 75 ஊர்ல ஒரு மொத்த ஜனத்தொகை 130,000 ஒரு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் வந்து ஒரு 20,000 to 30,000 பேர் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறதா ஒரு தகவல். மற்றபடி நமது 75 ஊர்லையும் ஒரு 20,000 to 25,000 பேரும் மிச்சம் ஒரு 60,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற ஊர்களில் தொழில், அதாவது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாம்பே எல்லா ஊர்லயுமே நம்ம நகரத்தார்கள், பெங்களூர் எல்லா ஊர்லயும் நம்ம நகரத்தார்கள் இருக்காங்க. இதுல என்ன நகரத்தார்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல அவர்கள் வந்து ஒரு ஃபெமிலியரா தெரியக்கூடிய அளவுக்கு நகரத்தார்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்காக, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் இது இண்டிவிஜுவலுடைய ஒரு சிறப்பா அப்படின்னா, இது வந்து தனிப்பட்டவர்களுடைய சிறப்பு அல்ல, நகரத்தார் சமூகத்தினுடைய பாரம்பரியமே அதுதான். இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டா பேங்க் இருக்கட்டும், டிடி இருக்கட்டும், மற்ற எல்லா ஒரு சிறப்புகள், கோயில்கள், அடுத்தது வந்து இன்னைக்கு கல்விச்சாலைகள், தர்மம் பண்றது வந்து எந்த ஒரு இதுக்கும் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தார்கள் தான். இது எல்லாம் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு, ஆனா பேட்டரிய தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணாதான் பேட்டரிய பயன்படுத்தலாங்கிறதுனால காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். நம்ம ஏன் இன்னைக்கு வந்து உலகம் வந்து பெரிய லெவல்ல மாறிடுச்சு, இன்னும் நீங்க ஜாதி ஜாதின்னு நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கணுமா, ஏன் நம்ம ஓபனா வந்து எல்லாரோடையும் பழகி எல்லா ஒரு சிறப்புகளையும் நம்ம ஏன் பெறதுக்கு வந்து விடாம நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருங்கன்னு சொல்றீங்க, நீங்களும் இருக்கிறீங்கன்னு உங்க மனசுல வெளியே நீங்க வந்து வெளியே கேக்காட்டி கூட உங்க மனசுக்குள்ள, அதாவது நான் சொல்றதெல்லாம் வந்து 20 வயசு 30 வயசு 40 வயசு பையங்க பெண்ணுங்கள்ட்ட உங்க மனசு உள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறத வந்து நான் உணர்றேன். நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம போகணும்னா ஏதாவது சிறப்புகளை பெறதுக்காக நம்ம போகலாம், இன்னைக்கு வந்து ஒருத்தர் அதாவது இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெண் ஒரு இது தேவைப்படுது, ஒரு கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு ஒரு ஆண் பெண் தேவைப்படுது. பட் அது இன்னைக்கு வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கூட தேவையில்லைங்கிற ஒரு காலகட்டமும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்ட் எல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நகரத்தார்கள்ட்ட இல்லாத ஒரு பண்பை நீங்க வேற யாரோட சேர்ந்து பெறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எல்லா சிறப்புகளையும் பெற்ற நகரத்தார் பெருமக்கள் ஏன் நம்ம இந்த இது குறுகிய வட்டமே இல்லை? ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், வந்து துபாய் எங்க போனாலும், ஈவன் சைனாவில் போனா கூட ஒரு பிளெயின்ல இறங்கி ஏர்போர்ட்ல இறங்கி வெளியே போய் ஒரு வந்து டாக்ஸி காரட்ட, அப்பா இங்க ஒரு செட்டியார் இருக்காரானா? ஆமா சார் இருக்காங்க. நீங்க அப்படி போய் அந்த இதுல போய் அங்க போய் பார்த்து அந்த இடத்துல கேட்டீங்கன்னா அவங்கள காமிப்பாங்க சார்னு சொல்றக்கூடிய அளவுக்கு எங்க வளையபட்டியிலேயோ காரக்குடியிலேயோ தேவகோட்டையிலேயோ பிறந்த ஒரு செட்டியாரு அமெரிக்காவிலேயோ இல்ல ஆஸ்திரேலியாவிலேயோ துபாயிலேயோ போய் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட தெரியக்கூடிய அளவுக்கு பேரு புகழும் அங்க அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுடைய தர்மங்களையும் அந்த இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னா அது நகரத்தார்களுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு செயல்பாடு தான். இன்னைக்கு நம்மளே இன்னைக்கு என் பையனை வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய பையன் வந்து இப்ப ஃபோர்த் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முடிச்ச உடனே அவரை எம்பிஏ படிக்கிறதுக்கு யுஎஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் யுஎஸ்ல அவர் இருந்துட்டு வந்து இங்க சொந்தமா தொழில் பண்ணணும். அடுத்தது வந்து சொந்தமா தொழில் பண்ணணும். இப்ப நான் என் பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நாங்க வந்து எங்க உலகம்பட்டியில வந்து ஞானியார் மடத்துல வருஷா வருஷம் வந்து தைப்பூச விழா நடக்கும். அந்த விழாவுக்கு நாங்க வந்து போவோம். வந்து இன்னைக்கு முதல்ல ட்ரெயின் பஸ்ல போயிட்டு இருந்தோம், கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து ட்ரெயின்ல போய் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிருந்தோம். அப்புறம் இங்க இருந்து நேரம் கார்ல போறோம். திருச்சியில போய் பிளேன் எடுத்துட்டு கார்ல போயிட்டு இருக்கோம். என்னுடைய பையன்கிட்ட நம்ம மோட்டிவேட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீ வந்து வாழ்க்கையில ஒரு எய்ம் வைக்கணும்னா ஞானியார் மடம் அந்த இதுக்கு வந்து மேக்சிமம் வாய்ப்பு இருக்கிறவங்க 95% வந்து உலகம்பட்டிக்கு வந்துருவாங்க தைப்பூசத்துக்கு. சோ அப்படி நீ தைப்பூசத்துக்கு போகும்போது நீ எங்க இருந்தாலும் ஒரு ஹெலிகாப்டர்ல போய் நீ உலகம்பட்டியில இறங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை நீ மெயினா வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கைய நீ வந்து செம்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே சமயத்துல அந்த ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு 50% உன்னுடைய சொந்த பணமும் 50% தான் பைனான்ஸுக்கு போகணுங்கிறத சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து சொந்த தொழில் பண்ணுங்கிறோம். ஆனா தொழிலுங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து தொழில வந்து லாபம் மட்டும் கிடையாது. வட்டி தொழிலா இருந்ததுன்னா ரைட்டு, அதுல வந்து ஒன்லி முதல்ல நம்ம வந்து வட்டியில மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம்ங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சொந்த தொழில் பண்ணுங்க. சொந்த தொழில் பண்றவங்க எதவா போங்க. இன்னைக்கு நம்ம வந்து மாஃபா பாண்டியராஜன் சொல்லிட்டு மனித வள மேம்பாடு அந்த மாதிரி ஒரு பெரிய இவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்க பேசும்போது அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகரத்தார்கள் திரும்ப திரும்ப அண்ணாமலை செட்டியார் பல்கலைக்கழகத்தை சிதம்பரத்தில் உருவாக்கினார், கருமுத்து தியாகராஜன் செட்டியார் தியாகராஜர் கல்லூரியை உருவாக்கினார், அடுத்தது வள்ளல் அழகப்பர் காரக்குடியில அழகப்பா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார், ஏஎம்எம் குரூப் அருணாச்சலம் செட்டியாருடைய வம்சாவளியினர் அம்பத்தூர்ல பல பெரிய இண்டஸ்ட்ரியல்களை உருவாக்கினார்கள். 60 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையே இன்னைக்கு ஒவ்வொரு மேடைகள்லையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு புதுசா இந்த மாதிரி ராமசாமி 1000 கோடிக்கு அதிபதி ஆனாரு, அடுத்தது வந்து அருணாச்சலம் இல்ல வந்து காசிநாதன் ஒரு 2000 கோடிக்கு அதிபதி ஆயிட்டாருன்னு இப்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஆள்களா ஆயிருக்கியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நகரத்தார் சமூகத்துல நிறைய உருவாகாததுக்கு காரணம் வந்து உங்களுடைய சேஃப்டினஸ், அதாவது ரிஸ்க் எடுக்கிற தன்மை வந்து நகரத்தார் மத்தியில ரொம்ப குறைவு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை சுத்தி இருக்க நகரத்தார்கள் நம்மளை பத்தி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளை வந்து ரிஸ்க் எடுக்காம இருக்க நிலைமையில இருந்து ஒரு பாயிண்ட் மேல போனாலும் போகலாமே ஒழிய ஒரு பாயிண்ட் கூட கீழே போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறதுனாலதான் நம்ம நகரத்தார்கள் வந்து பெரிய லெவல்ல பல கோடிகளுக்கு அதிபதியா, அதாவது இன்னைக்கு கோடீஸ்வரர்கள்ங்கிறவங்க நகரத்தார்கள் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இருக்காங்க. இன்னைக்கு நான் 51 நகரத்தார் சங்க தலைவரா 8 வருஷமா இருந்துகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து 60 வயசு 70 வயசு 80 வயசு நகரத்தார்கள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு 2 கிரவுண்ட்ல வீடு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பை பார்த்தா 2 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய். ஊர்ல இன்னைக்கு வீடு இல்லாதவர்களே இல்லைங்கிற ஒரு காலகட்டத்தில் அங்கேயும் நிறைய வாய்ப்புகளோட வசதிகளோட நம்ம நகரத்தார்கள் இருக்காங்க. அதாவது 1 கோடி 2 கோடி 5 கோடி 50 கோடி 100 கோடி இருக்க நகரத்தார்கள் நிறைய இருக்காங்க. இப்ப அதுல வந்து எந்த குறையும் இல்லை. ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து 500 கோடி 1000 கோடி 2000 கோடி 2000 கோடி ஏன் ஆகலைன்னா இந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மை குறைஞ்சிருக்குங்கிறதும் மற்ற நகரத்தார்களும் மற்றவர்களும் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டினஸ் தான் இந்த ஆக முடியாம இருக்கிறதுக்கு காரணம். அடுத்தது இப்ப நம்ம பையங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இதுலதான் வந்து ஆர்வமா இருக்காங்களே ஒழிய இந்த சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் அவ்வளவா இல்லை. அதுக்கு வந்து 2-3 காரணம். இவ்வளவு நாள் நகரத்தார்கள் வந்து சொந்த தொழிலே இருந்துட்டதுனால, அடுத்தது பையங்க ரொம்ப படிக்காத ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனாலையும் இந்த படிச்ச பையங்க அப்பாவுனுடைய இல்ல சித்தப்பாவுனுடைய தொழில் முறைகளை பார்த்துட்டு அதை விட இது பெட்டரா இருக்குமா? ஏன்னா ஒரு சில இதுல வந்து இன்னைக்கு பிசினஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிசினஸ்ங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ், அது அதோட இல்லாம 24 hours. இப்ப நாங்கெல்லாம் பிசினஸ்ல இருக்கோம், திருப்பி நைட்டு 12 மணிக்கு எங்களை கூப்பிடுவாங்க, வந்து திடுப்புன்னு கூப்பிட்டு என்ன அதை பத்தி என்ன இதை பத்தி என்ன. அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்ற ஒரு டைமை வந்து கரெக்டா கீப் அப் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனா இப்ப இது வந்து வாழ்க்கைங்கிறது வந்து சக்கரம். சோ கீழே இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் மேல போகும், மேல இருக்க பாயிண்ட்ங்கிறது கீழே வரும். நகரத்தார்கள் ஒரு எதவா படிச்சிருக்க காலகட்டத்தில் சொந்த தொழில்கள் நிறைய பண்ணினாங்க. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் படிச்ச வந்த ஒரு காலகட்டத்திலையும், அடுத்தது வந்து பெண்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு வந்திருக்க காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா வேலைங்கிறது இன்னைக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால ஒரு வேலை வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருக்கு. நான் இப்ப நகரத்தார் பையங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் வந்து நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்க வேலையில இருங்க, அந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து பார்த்து ஓரளவு சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வீடு ஒரு காரு ஒரு 1 கோடி ரூபாய் டெபாசிட் இந்த அளவை நீங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் மாசம் இருந்தா நிச்சயமா போதும். அது நிச்சயமா கிடைக்கும்ங்கிற காலகட்டத்தில் நீங்க தொடர்ந்து அதோட சேஃப்டியா நம்ம வாழ்க்கையினுடைய பாயிண்ட் இது திருப்தி என்ன திருப்திப்படாம நீங்க நம்ம முன்னோர்கள் மாதிரி திருப்பி சொந்த தொழில நீங்க இறங்கி செயல்படணும்னு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப வந்து நம்ம முன்னாடி நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப சாப்ட்வேர்ல இருக்கவங்க தனி மனிதனா வந்து சொந்தமா தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் கேட்ட நிறைய தம்பிகள் வந்து சொன்னாங்க. சரி, ஒரு குரூப்பா சேர்ந்து செய்ய அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து குரூப்புங்கும் போது மாசம் 1 லட்சம் ரூபாய், ஒரு 50 பேருக்கு 50 லட்சம் ரூபாய். பட் நமக்கு ஆர்டர் கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஆர்டர் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எதுவுமே 10% வெற்றிங்கிற முறையில நம்ம வந்து போக முடியாது. அதனால நீங்க வந்து இறங்குங்க நம்ம, ஆனா வெற்றி நமதேங்கிற மாதிரி நகரத்தார்கள் எந்த செயல்ல ஈடுபட்டாலும் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே ஒழிய அவங்க வந்து பின்னுக்கு போனதா சரித்திரமே இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கலாம், பட் நம்ம நடைமுறையை பொறுத்து தான். நீங்க வந்து உங்களை சுத்தி 360 டிகிரிலையும் என்ன நடக்குது, எது பிளஸ் எந்த ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு சின்னமா நான் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்காக சொல்றேன், இன்னைக்கு ஜெயில புழல்ல இருக்கிறவங்களோ மற்ற இடங்கள்ல இருக்க ஜெயில இருக்கிறவங்களை எல்லாம் வந்து அந்த கைதிகளை எல்லாம் போய் என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ண சார், அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் நான் வந்து ஒரு சிந்திக்காம செயல்பட்டதுனாலதான் சார் நான் இப்படி வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லவங்க தான். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையில வந்து ஒரு சில பெரிய ஒரு இதுல வந்து இருக்கவங்க வந்து அந்த ஒரு சில நிமிடங்கள் இல்ல ஒரு மணி நேரங்கள்ல அவங்க எடுத்த தவறான முடிவுகளாலதான் அந்த மைனஸ்க்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருதே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அதனால நிச்சயமா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதனால நகரத்தார் பெருமக்களும் அந்த அதாவது நம்ம புதிய இளைஞர்கள் அந்த அவங்க வந்து நீங்க ஒரு வேலையில இருந்தா கூட சொந்தமா கூட்டாகவோ தனியாகவோ சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தங்கள் பேருக்கு முன்னாடி ஊரையும் சேர்த்திருக்கீங்க, அதோட காரணம் பத்தி சொல்லுங்க, அப்புறம் உங்களோட குடும்பம் பத்தியும் சொல்லுங்க.
என்னுடைய சொந்த ஊர் வந்து உலகம்பட்டி. நான் வந்து இப்ப எங்க இதுல வந்து இந்த அருண் நாகப்பண்ணன்னு சொல்லி பட்டிமன்ற அந்த நடுவராக இருக்கவங்க எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்ப நோக்கியாங்கிற அந்த பேரு வந்து எப்படி வந்ததுங்கும் போது அந்த அதை வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டுபிடிச்சார். இந்த செல்போனை கண்டுபிடிச்சவர் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு அவருடைய ஊர் அது வந்து ஒரு குக்கிராமம், அவருடைய சொந்த ஊர். அந்த குக்கிராமத்தினுடைய பேரு தான் வந்து நோக்கியா. அந்த பேரையே வந்து அந்த சொந்த ஊருக்கு அவர் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால அந்த சொந்த கிராமத்தினுடைய பேரையே அவர் கண்டுபிடிச்ச அந்த பொருளுக்கு வந்து பேர் வச்சிட்டார். நோக்கியாங்கிறது வந்து அந்த நோக்கியா அந்த செல்போனை கண்டுபிடிச்சவருடைய ஊருனுடைய பேர். சோ அது மாதிரி நான் பிறந்த ஊர் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து உலகம்பட்டி லேனா காசிநாதன்ங்கிற மாதிரி என்னுடைய பேரை வச்சிருக்கேன். எங்க அப்பா அம்மா லட்சுமணன் செட்டியார் அவர்கள் வந்து இன்னைக்கு 89 வயசாகுது, அவங்க இருக்காங்க. உலக அதாவது நாங்க விழுப்புரத்தில் இருந்தோம், வளையபட்டி நகரத்தார் சங்க சாரி விழுப்புரம் நகரத்தார் சங்க தலைவரா தொடர்ந்து 29 வருஷம் அவங்க வந்து இருந்திருக்காங்க. எங்களோட அவங்க வந்து எங்க தாயார் வந்து கொப்பனாவட்டியில பிறந்தவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு 85 வயசு, அவங்களும் இன்னைக்கு நல்ல முறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து இளையத்தாக்குடியில பிரிவு கிங்கினிக்கூருடையார் பிரிவுங்கிறதுல நாங்க வந்து இருக்கோம். நான் அந்த பிரிவுக்கு தொடர்ந்து 3 வருஷமா நான் வந்து தலைவரா இருந்துகிட்டு வர்றேன். அந்த இளையத்தாக்குடி கிங்கினிக்கூருடையார் பிரிவுல நான் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு வர்றோம். அதுல நகரத்தார்கள் வந்து அந்த பிரிவுல மட்டும் 780 புள்ளிங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்க பங்காளிகள் வந்து ஒரு 11 ஊர்ல இருக்காங்க. அதுல வந்து அதிகமா இருக்குது நெற்குப்பை. நெற்குப்பையில ஒரு 170-180 புள்ளி வந்து எங்க இளையத்தாவுடி கிங்கினிக்குருடைய பிரிவு இருக்காங்க. சோ அந்த வகையில வந்து சிறப்பா அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணது வந்து வளையபட்டியில தேனிமலை மாணிக்கம் செட்டியார் அவங்களுடைய பேத்தி உஷா பிஎஸ்சி அவர்களை வந்து எனக்கு திருமணம் 1980 முடிஞ்சது. நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து பிஇ 80 நான் முடித்தேன். அப்போ வந்து கவர்மெண்டில் 12 காலேஜ் தான் இருந்தது. அப்போ நகரத்தார் பையங்களுக்கு அதாவது அந்த மெரிட்ல நம்ம நகரத்தார் ஃபார்வேர்டு ஓப்பன் ஃபார்வேர்டு கூட இல்லை ஓப்பன் கோட்டா, ஓப்பன் கோட்டாவிலிருந்து நம்ம வந்து அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய தயவுல தான் நான் வந்து இன்ஜினியர். இன்னைக்கு நான் இன்ஜினியரா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் காரணம். இதற்காக அண்ணாமலை செட்டியார் அந்த ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் குடும்பத்தாருக்கு முதற்கன் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து 2 மக ஒரு பையன், மூத்த மகளும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் பிஇ படிச்சிருச்சு. ரெண்டாவது அவங்கள வந்து வேந்தம்பட்டியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அமெரிக்காவில் மாப்பிள்ள வந்து பிஇஎம்எஸ் அமெரிக்காவில் இருந்தாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை, எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்தின்படி நம்ம வந்து அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம், நீங்க இந்தியாவுக்கு வந்துருங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு 15 நாளோ ஒரு மாசம் இதில் வரும்போதே பரபரப்பாக வர்றாங்க. வந்த உடனே அந்த மாப்பிள்ளையினுடைய ஆத்தா பச்சி வீட்டுக்கு ஒரு 3 நாள், அப்புறம் அந்த பிள்ளை அந்த மனைவியினுடைய ஆத்தாப்பச்சி வீட்டில் ஒரு 3 நாள், அப்புறம் குலதெய்வ கோயில் அங்கே எல்லாம் போறதுக்கு ஒரு 3 நாள், அப்புறம் திருப்பதி வெங்கடேஸ்வர சாமியை கும்பிட்றதுக்கு ஒரு 3 நாள், அப்புறம் ஒரு மூணு நாள் சாமான் இங்க வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த சாமான பரபரப்பா வாங்கிட்டு சாமான வாங்கின கடையில் இருந்தே நேர ஏர்போர்ட் போயிடுறாங்க. நான் இதை தப்புன்னு சொல்லல. வந்து நாங்க என்னன்னா, தாய் தகப்பன் பெத்து வளர்த்தாக நீங்க இன்னைக்கு ஒரு காலத்துல அமெரிக்காவோ துபாயோ ஆஸ்திரேலியாவோ நல்லா சம்பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருந்தது, அன்னைக்கு நிறைய மிச்சப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க சம்பாதிச்சிடலாம். உங்களை பெத்து வளர்த்த ஆளாக்கிய தாய் தந்தைய விட்டுட்டு நம்ம வந்து வெளிநாட்டில் பிள்ளைகளை, ஏன்னா நாங்களும் பார்க்க முடியல எந்த விசேஷத்துக்கும், சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, ஆயத்த வீடு, கல்யாணங்கள், வேற ஊர்ல உள்ள விசேஷங்கள், நகரத்தார் சங்கங்கள், இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் என் மனசு உள் மனசுல எனக்கு பட்டது. இதை நான் வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து ஒரு இதுவாவோ கருத்தாவோ அறிவுரையாவே நம்ம இதை சொல்லல. என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறது தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவங்களும் அமெரிக்காவில் இருந்து இப்ப இன்டெல்ல வேலை செஞ்சாங்க, இப்ப பெங்களூருக்கு வந்துட்டாங்க, பெங்களூர்ல இருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது மாப்பிள்ள வளைய ஒட்டி என்னுடைய ரெண்டாவது மக வந்து பிஇ, அவங்களும் பிஇ, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்களும் நாங்கள் வந்துடுறோம், இந்தியாவுக்கே வந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் வந்து வெங்கடேஸ்வராவில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கான் பிஇசிஇ. ஸோ இதுதான் வந்து இந்த உலகம்பட்டியில் எங்கள் குடும்பம். நாங்கள் வந்து என்னுடைய பிரதர்ஸ் வந்து நாங்கள் ஏழு பேர் அண்ணன் தம்பி, எங்கள் ரெண்டு சிஸ்டர்ஸ், மொத்தம் ஒன்பது பேர். எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க. வந்து இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே தொழில்கள் வந்து தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட பெரிய வீடை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அங்க ஒரு 10,000 சதுரடியில வீடு கட்டியிருக்காங்க. அப்பவே அவங்க எங்க ஆத்தா சொல்லிச்சு, எல்லாரும் சின்ன சின்னமா அப்படி எப்படி கட்டிக்கிட்டுலாமே அப்படின்னு. இல்ல, ஒரு ஒற்றுமை வேணும் நகரத்தார இதுல வந்து. நம்ம இந்த ஒற்றுமை தான், தனி மரம் தோப்பாகாது, ஒரு கை வந்து தட்டினா சத்தம் கேட்காது. அதனால ஒரு குடும்பமா இருக்கும், தொழில்கள் மத்ததெல்லாம் தனித்தனியா பாத்துக்கலாம். மத்தபடி இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒற்றுமையாவே இருப்போம்னு. எதை நாங்க போக்கஸ் பண்ணாலும் லேனா குடும்பம், இண்டிவிஜுவலா நான் ஏதாவது செஞ்சாலும் சரி, என்னுடைய பிரதர்ஸ் ஏதாவது செஞ்சாலும் கூட லேனா குடும்பம்ங்கிற ஒரு பேனர்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து நகரத்தார் சமூகத்துக்கு நம்ம வந்து இந்த எதவா இருக்கிறவங்களுக்கு அவங்களை முன்னு கொண்டு வர்றதுக்கும், அவங்க பிள்ளைகள் படிப்பு திருமணங்கள் அதுக்குள்ள வழிமுறைகளுக்கும், அடுத்தது இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நகரத்தாருக்கு பிரச்சனைனா கணவனுக்கு இருக்கிற பிரச்சனைய மனைவி கேட்கறதுக்கு நேரம் இல்லை, மனைவிக்கு இருக்க பிரச்சனையை கணவன் கேட்கறதுக்கு நேரம் இல்லாத காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து கிறிஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அங்க ஒரு ஃபாதரை உட்கார வச்சு இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாம் அந்த இதுக்கு சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அந்த ஃபாதர் காதல வந்து சொல்லிட்டு வருவாங்க. சோ நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம இன்னொருத்தர் நம்ம பகிர்ந்துக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக பாதுகாக்கப்படுது, இல்லைன்னா முற்றிலுமே குறைஞ்சிருது. சோ அந்த வகையில நகரத்தார்கள் வந்து பிரச்சனைக்கு ஏதாவது மனசு கஷ்டம்ங்கிறவங்க எங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம்ங்கிற ஒரு செயல்பாடுகளை எல்லாம் நாங்க நிறைய பண்ணிக்கிட்டு வர்றோம்.
காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் பற்றி சொல்லுங்க.
அடுத்தது வந்து என்னுடைய வாழ்க்கையில கண்ணதாசன் சொன்ன மாதிரி, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு அப்புறமும் என்னுடைய பேரு இங்க இருக்கிற மாதிரி நான் வந்து வாழணும், இருக்கிற காலத்துல வாழணுங்கிறதா என்னுடைய மெயின் கான்செப்ட். சின்ன பிள்ளையில மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அந்த வகையில தான் நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து எங்க அப்பா அம்மா பேர்ல லட்சுமணன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி அறக்கட்டளைன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து மெயினா உலகம்பட்டியில கண் சிகிச்சை முகாம், கால்நடை மருத்துவ முகாம், அப்புறம் கண்ணதாசன் விழா, வள்ளல் அழகப்பர் விழா, அடுத்தது வந்து இந்த மாதிரி நிறைய சமூக சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரக்கன்றுகள் நிறைய நடுறதுக்குள்ள முயற்சிகள் நட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பள்ளிக்கூடத்துல வந்து சோம வள்ளியப்பன் எழுதின இன்று முதல் நீதான் அப்படிங்கிற புஸ்தகத்தை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல இருந்து முக்கியமான ஊர் ஒரு நம்ம நகரத்தார் ஊர்களில் 35 ஊர்களில் முதல் மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டு பத்திரமும் நாங்கள் வருஷா வருஷம் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நகரத்தார் அதாவது உலகம்பட்டியில எல்லோருக்குமே வந்து படிப்புக்கும் திருமணத்துக்கும் கொடுக்கிறோம். மற்ற ஊர்களில் நகரத்தார் பெருமக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய திருமணத்துக்கும் நகரத்தார்களுடைய படிப்புக்கும் உதவி செய்ய. சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி அரசம்பட்டி இங்கே இருக்கிற இந்த காலேஜில் எல்லாம் நகரத்தார்களுக்கு நகரத்தார் பையன்களுக்கு நிறைய உதவி செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. தேவையானவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். நகரத்தார் சுயவரம் நிறைய நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பையன்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பையனை பெத்தவங்க சொல்றாங்க. நாங்க 75 ஊர்லயும் நாங்க தொடர்பு வச்சிருக்கோம். அதை வந்து நான் வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எதையும் வந்து சும்மா வந்து சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விடுறது அதுல வந்து என்னுடைய எனக்கு வந்து நோக்கம் இல்லை. எனக்கு வந்து காரியங்கள் கரெக்டா நடக்கணும், அதுதான் மெயின். இன்னைக்கு யாருக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்றேன், 28 வயசுக்கு மேல பிஎஸ்சி பிகாம் பிளஸ் டூ டென்த்து பாலிடெக்னிக் இந்த மாதிரி படித்த பையங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு ஏன் மனசுல படுறது, இந்த பிள்ளைங்க பூரா 22 வயசுல இருக்காங்க. 22 வயசுல எல்லாமே வந்து மேக்சிமம் டிகிரி படிப்பு, அதாவது பிஇஓ இல்ல சிஏ இல்லைன்னா வந்து வேற வகையில ஏதோ ஒரு படிப்பு படி எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சிடறாங்க. அவங்க எல்லாமே வந்து 22 வயசுல இருக்கிறதுனால ஒரு 25, 26, 27 வயசுல பையன் இருந்தா பெட்டர்னு ஃபீல் பண்றதுனால இந்த பையங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதோடு இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி நகரத்தார் சமூகத்தில் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியமா இருக்குமோன்னு நினைச்சு எல்லாரும் ஆண் பெண் வேணும், ஆண் பையன் வேணும், ஆண் பையன் வேணும்னு சொன்ன ஒரு காலகட்டத்தை அந்த எண்ணத்தினால அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணுடைய பிறப்பு சதவீதம் ஒரு 4-5% குறைஞ்சிருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஆனா இப்ப 40-30 வயசு பையன்கள்ட்ட 10 பேர்கிட்ட கேட்டா 6 பேரு எனக்கு வந்து ஒரு பொண்ணனே 2 பொண்ணனேன்னு சொல்றாங்களே ஒழிய. சோ அவங்க சொல்றத பார்க்கும்போது இனி வருங்காலத்துல பெண்கள் வந்து அதிகமாகவும் பையன்களுக்கு ஒரு 5% நான் அதிகம்னா கூட குறைச்சுன்னு சொல்லல, 55. இப்ப கேரளாவில் எடுத்தீங்கன்னா பெண்களுடைய இது வந்து 55%, பையன்களுக்கு 45% இருக்குங்கிறாங்க. சோ அது மாதிரி ஒரு 5% முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு இந்த பையங்க வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொல்றது, இத வந்து நீங்க வர்ற நேரத்தில் வரட்டும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காம ஒரு ப்ராஜெக்டா இதை எடுத்து என் பையனுக்கு எப்படியாவது 6 மாசத்துல கல்யாணத்தை முடிப்பேங்கிற ஒரு வெறியோட செயல்பட்டா நிச்சயமா கல்யாணத்தை முடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்தது வந்து இன்னைக்கு டவுரி எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாவே தெரியல. இன்னைக்கு எப்ப ஒரு பிள்ளைய பொன் பிள்ளைய பெத்துட்டாங்களோ இன்னைக்கு வந்து சொத்துல சம உரிமை இருக்குங்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லா அப்பா அம்மாவுமே பிள்ளைங்களுக்கு தர வேண்டியதை தர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த பையங்களுடைய ஆத்தா பச்சி இந்த இடியப்பம்மா மேட்டர் அது இது இந்த முறை தலையெல்லாம் பத்தி பேசாம பையனும் பொண்ணும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறதுக்குள்ள வழிமுறைகளை இந்த பையனுடைய ஆத்தா பச்சியும் பொண்ணுடைய ஆத்தா பச்சியும் சேர்ந்து எல்லாரும் எடுத்து நகரத்தார் சமூகத்தை உலகம் இருக்கிற வரைக்கும் நகரத்தார் சமூகம் இருக்கும்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உண்டாக்கணும், அப்படி எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு சூளுரை எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து அந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா முன்னாடியிலிருந்து இருக்கு, அதாவது ஒரு கண அதாவது எல்லாத்திலையும் 10%. இன்னைக்கு பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா வராக்கடன் 10%. இன்னைக்கு ஒரு 10 பொட்டி ஆப்பிள் எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல தக்காளி பழத்தை எடுத்தீங்கனாலும் கத்திரிக்காய் எடுத்தா இந்த தக்காளி பழத்துல ஒரு 10% அழுகுனது இருக்கத்தான் செய்யும், 10% பூச்சி கத்திரிக்காய் இருக்கத்தான் செய்யும், 10% பெரிய விஷயமே இல்லை, அது முன்னாடியிலிருந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு மேட்டர். அடுத்தது இந்த ஆத்தா பச்சி இன்னைக்கு வந்து பையங்களை எடுத்துக்கிட்டா ஒரு பையன் 2 பையன் தான் இருக்காங்க. அதனால இந்த வர்ற பொண்ணு எங்க இந்த பையனை வந்து அவனுக்கு கூட்டிக்கிட்டு போயிருமோனோ ஆத்தா பையனை பக்கத்திலேயே நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோனுங்கிற எண்ணம் ஆத்தாவுக்கோ அப்பச்சிக்கோ இருக்கிறது ஒரு பிரச்சனை இது. அடுத்தது இந்த எதவா இருக்க குடும்பத்தில் இந்த பிள்ளைய சம்பாரிச்சு வரும்போது அந்த சம்பாதிக்கும் போது ஒரு 40,000 சம்பாதிக்கும் போது அந்த ஆத்தாப்பச்சிக்கு ஒரு 5,000-10,000 கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்த உடனே இந்த 40,000 ரூபாயையும் இந்த மாப்பிள்ளையினுடைய மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு ஆத்தாப்பச்சியையும் கணக்கு போக்குவரத்துன்னு கேட்கும் போது இப்ப இது பிரச்சனை வருது. அதனால நான் என்ன நகரத்தார் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்னா, இந்த ஒரு பொண்ணு நல்ல சம்பாதிக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு சரியான வசதியோ, அந்த பொண்ணுடைய ஆத்தாப்பச்சிக்கு சரியான வசதியோ இல்ல, அவங்களுக்கு ஒரு மகங்க பாதுகாப்புக்கு மகங்களோ இல்லாத காலகட்டத்தில் இந்த பொண்ணுதான் அவங்களுக்கு ஒரு சேஃப்டிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு நல்லா சம்பாரிச்சுச்சுன்னா ஒரு 3,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கொடுக்கறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதனால நகரத்தார் பெருமக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த பொண்ணுதான் அவங்க ஆத்தாப்பச்சியை காப்பாத்தணும்னா அந்த பொண்ணு நல்லா சம்பாரிச்சு வாய்ப்போட வசதியோட இருந்தா அதுக்கு நீங்க ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த பொண்ணுடைய ஆத்தாப்பச்சி கொடுக்கறத நீங்க தடுக்க வேண்டாம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
காசி சித்திரம் பற்றி சில வார்த்தைகள்.
நமது காசி சித்திரத்தினுடைய வரலாறு 200 வருஷம் சொல்றாங்க. வந்து அது ரொம்ப சிறப்புமிக்க. இன்னைக்கு வந்து காசி சத்திரத்தில் அந்த காசி விஸ்வநாதருக்கு 5 கால பூஜையில் 3 கால பூஜை நம்ம நகரத்தார்கள் சத்திரத்தில் இருந்து போய் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பர்மாவில் உள்ள நகரத்தார்கள் முன்னாடி பர்மாவுக்கோ செய்கோனுக்கோ போகும்போது கல்கத்தா போய் பர்மாவுக்கு போவாங்க. அப்படி கல்கத்தாவுக்கு போற காலகட்டத்தில் ஒரு நாள் 2 நாள் கப்பலுக்கோ பிளேனுக்கோ வெயிட் பண்ற காலத்தில் நம்ம தங்குறதுக்காக, என்ன சாமி கும்பிட்டு வரணுங்கிறதுக்காக காசியில போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு முதல்ல ஒரு வேற ஒரு சத்திரத்தில் தான் இருந்து எல்லா நடவடிக்கைகளும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பர்மாவில் உள்ள நகரத்தார்கள் வந்து எல்லாம் சேர்ந்து அந்த காசி சத்திரத்தை உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவுடைய சூழ்நிலைகள் மாற்றம் கண்டதன் காரணமாக அங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அதை வந்து நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் நம்ம செட்டிநாட்டில் உள்ள நகரத்தார்கள் வசம் ஒப்படைத்தார்கள். இப்ப வந்து அந்த இது செவ்வனே நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம காசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 9 இடத்துல அதுக்கு சத்திரங்கள் இருக்கு. காசி ஒன்று, கல்கத்தா, கயா, அடுத்தது வந்து அலகாபாத், அடுத்தது அயோத்தி, அடுத்தது வந்து இது நாசிக்கு, ரங்கூன் நகர விடுதி, காரைக்குடி, அடுத்து தேவிப்பட்டினம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. இதுக்கு சொத்துக்கள் இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து என்க்ரோச்மெண்ட், அதாவது ஒன்று அது சும்மா இருந்ததுனால என்க்ரோச் ஆயிருக்கு இடங்கள். அப்புறம் வாடகைக்கு விட்டவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு விட்டவங்க வாடகையை ஏத்தி கொடுக்காம அது கோர்ட்டு கேஸ்ன்னு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து 100 வருஷம் 200 வருஷம் வந்து ஆனதுனால கட்டடங்கள்லாம் ரொம்ப பழமையாகவும் வந்து கொஞ்சம் இது சிதிலடைஞ்சி இருக்கு. இன்னைக்கு அவைகளை இடிச்சிட்டு புதுசா கட்டுறதுங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு செயல்களா இருக்கு. அதனால இப்ப நாங்க புதுசா வந்திருக்க பாடி என்ன செய்யறோம், அப்படி என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத ஒரு கருத்துன்னா, இன்னைக்கு காசியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க உள்ள நடவு வரவு செலவுக்கே நமக்கு வந்து பணம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஓரளவு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு, அதாவது தன்னிறைவு பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த கடைகளை எல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களை எல்லாம் இன்னைக்கு அப்டேட் பண்ணி அந்த வாடகைகளையும் பெருக்கி எல்லா சத்திரத்திலையும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கும், உலகம் இருக்க வரைக்கும் அந்த காசி விஸ்வநாதருக்கு அந்த 3 கால பூஜையை சிறப்பாக செய்வதற்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துவிடாத அளவுக்கு எங்க பீரியடில் அதுக்குள்ள முயற்சிகளையும் எடுக்கணுங்கிறதான் எங்களுடைய ஒரு இதுவா இருக்கு. அதுல இருந்து வர்ற பணங்களை நமக்கு காரக்குடிக்கு கொண்டு வந்து நமது நகரத்தார்கள் எதவா இருக்கவர்களுக்கு திருமணத்துக்கு உதவி, அடுத்தது வந்து நம்ம படிப்புக்கு உதவி, முதியோர் நலன், இவைகள் காக்கப்பட வேண்டும். இருக்க சொத்து முடிஞ்ச வரைக்கும் புதுசா சொத்துக்களை சேர்க்க முடியா சேர்க்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் இருக்க சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை செம்மனே பராமரிக்கப்பட வேண்டும். அதுல இருந்து வர்ற வருமானம் காரக்குடிக்கு வந்து நம் நகரத்தார் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய காசி தத்துவத்தினுடைய புதிய நிர்வாகிகளுடைய ஒரு பயண ஒரு குறிக்கோளாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க வந்த உடனேயே நமது இன பெண் திருமணத்துக்கு 3000 ரூபாய் இருந்ததை நாங்க 5000 ரூபாயா மாத்திட்டோம். அதனால இரவா உள்ள குடும்ப தேவைகளுக்கு காரைக்குடி காசி சத்திரத்துக்கு நீங்க வந்து ரிக்வஸ்டேஷன் லெட்டர் இன்விடேஷன் அங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணி அந்த நிர்வாகிகள் அதாவது அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இல்லைன்னா வந்து பொதுக்குழு மெம்பர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி நீங்க அனுப்பிச்சா அதுக்குள்ள வழிமுறைகள் காசி சத்திரத்தின் மூலம் செய்யப்படும். படிப்புக்கும் வருஷா வருஷம் எல்லா டிகிரிக்கும் படிப்புக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா? நகரத்தை பெருமக்களை தேவை உள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் புதுசா 7 பேர் பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுல வந்து தலைவரா வளையபட்டியை சேர்ந்த அக்ரி சொக்கலிங் அண்ணனும், துணைத் தலைவர் 2 பேர், நான் வந்து உலகம்பட்டி லேனா காசிநாதன் 1, 2வது வந்து தேவகோட்டை சின்ன அருணாசலம் அண்ணன் அவர்கள் துணைத் தலைவராக 2 பேர் இருக்கிறோம். அடுத்தது வந்து செயலாளர் கொத்தமங்கலம் ராமு அண்ணன் இருக்காங்க. துணை செயலாளரா மேலைச்சூரி நாகப்பன் அண்ணன் அவர்களும், அடுத்தது வந்து இன்னொரு துணை செயலாளர் வந்து பூலாங்குறிச்சி முத்து அண்ணன் அவர்களும் இருக்கிறார்கள். பொருளாளரா காரைக்குடியைச் சேர்ந்த வைரவன் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள்.
தங்களுடைய தொழில் பற்றி சொல்லுங்க.
நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1980 வந்து பி சிவில் முடித்தேன். முடித்த உடனே பொதுப்பணித்துறையில் நான் இளநிலை பொறியாளராக பதவி வகித்து சுமார் ஒரு 7-8 வருஷம் அப்பவே ஆனால் சொந்த தொழில் தான் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஒரு இது. ஆனால் வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்கிற ஒரு கட்டாயத்தின் காரணமாக நம்ம வந்து பொதுப்பணித்துறையில் இருந்து அப்புறம் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள்லேயே நான் வேலையை விட்டுட்டேன். விட்டுட்டு சொந்தமாக தொழில் செய்யணுங்கிறதுனால கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தோம். எனக்கு அனுபவம் வந்து கவர்மெண்ட்டில் இருந்ததுனால அக்ரிமெண்ட் போடுற வரைக்கும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, எக்ஸிகியூஷன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 வருஷம் நம்ம வந்து அதை சிதம்பரத்தில் இருந்து நாங்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1990 நான் வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்து இங்கே மெட்ராஸ்லேயும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர் ஹவுசிங், அப்புறம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் அதில் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதும் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சமூக பணிகள் ஈடுபடுறதுக்கு அதில் வந்து எனக்கு டைம் கிடைக்காதனால என்னுடைய பிரதர் நாராயணன் ஈரோடில் MR கலர் லேப் வச்சுருந்தாங்க, அவருடைய அனுபவங்களோடையும் நான் வந்து என்னுடைய பிரதர் லேனா நடராஜனோட சேர்ந்து 1959 ஃபோட்டோ கலர் லேப் அதை ஆரம்பிச்சுட்டு அங்கிருந்து ஆவடி அரக்கோணம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தனியாக இப்போ வந்து ஃபோட்டோ கலர் லேப் வச்சுருக்கோம். இப்போ மெயினாக அந்த தொழில் நம்ம செய்கிறதுக்கு காரணம் இதில் வந்து நகரத்தார் பையங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா, படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் இல்லைங்கிறதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதெல்லாம் வந்து நமக்குன்னு திறமை இருக்குது. அதனால் இன்றைக்கி பிஎஸ்சி பிகாம் படித்தவங்க கூட பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம படித்த தொழிலுக்கு தான் படித்த படிப்புக்கு தான் நான் தொழில் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இவ்வளவு நேரம் நகரத்தார் கேட்வே.com நேயர்களுக்காக தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம்.